மாவீரம் அகுடம். லெப்டினன்ட் கர்னல் வீரமணி. வீரமணியிடம் தலைமுறை தலைமுறையாக சலிக்காத கேட்கக்கூடிய வீர கதை இருந்தது. கற்பனை கதை அல்ல, அவனே நாயகனாக இருந்த கதைகள். விகடம் தொனிக்க அவன் அவிட்டுவிடும் கதைகள் பச்சை புழுகென்று பொடியில் படிப்பாங்கள். ஆனால் அத்தனையும் உண்மை என்று என்ன, அவன் கதை சுவாரஸ்யத்திற்காக கொஞ்சம் வால் கால் வைப்பான். புதுப்பிடியல்களின் கல்விக்கூடமே அவன் கதைதான். இப்போது அவனின் கதையை எல்லோரும் சொல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது. சிங்கள படைகளின் போர் முனை தளங்களில் அதிகம் இரமில்லாத மிக மிக மெலிந்த ஒரு முகம், மினமினங்கும் கண்ணும் கொண்ட சிற்றுருவம் ஒன்று நடுநிசியில் உலாவிட்டிய களத்தில் ஒரு நீல வெள்ளை பல்லிருக்கும். ஒரு முறை கண்டுவிட்டு மறவு முறை பார்த்தால் மறைந்துவிடும். சுட்டால் சூடு பிடிக்காது வருவது போல் தெரிந்தால் பின் எப்படி போனதென்று தெரியாது. ஆயிரம் பேர் வைத்து தேடினாலும் கண்ணுக்கு புலனாகாது. இப்படி ஒரு பிசாசு சிங்கள ராணுவ தளத்தில் உலவுவதாக கதை இருந்தால் அதுதான் எங்கள் வீரமணி. ஆம், கேடுகட்ட சாவு எங்கள் வீரமணியை களமணியில் காவு கொள்ள முடியாமல் கடற்கரையில் காவு கொண்டு விட்டது. அவனை களமணியில் சந்திக்க சாவுக்கே தொப்பில்லையே, துணிவில்லை. அவன் சாவின் முள்ளந்தண்டை முறித்தல்லவா தன் குறிப்பு புத்தகத்தில் வேவுத்தகள் வரைந்து கொண்டு வருவான். செத்துப்போனதாக இருந்த வீரமணி எப்படி சாகாமல் இருந்தான்? அவனை பெற்றவள் அறியக்கூடாத கதைகள் அவை. அடி வாங்கி அணிகுலைந்த பின் உடம்பில் தெம்பிருந்த இருநாளும் தளத்தை சுற்றி பார்த்து குறிப்பெடுத்தானாம். அவன் வெளியே வர முயன்ற போது முடியாமல் போனதாம். ஒவ்வொரு நாளும் வெளியேற புதிய இடம் தேடி அலைந்தானாம். தெம்பிழந்த உடலோடு பசியையும் தாகத்தையும் மயக்கத்தையும் துரத்தி துரத்தி நகர்ந்தானாம். பச்சை பரம்பழத்தை தின்றும் தங்கள் மூத்திரம் குடித்தும் தகவல் கொண்டு வந்து சேர்த்தான் எங்கள் வீரமணி. மயக்கம் தெளிந்து மறுநாள் வேண்டியதை வரைபடத்தில் குறித்து கொடுத்தான். இருண்டிருந்த கிளிநொச்சி புலிகளுக்கு வெளிச்சமானது. இப்படித்தான் சிங்களத்தின் 50வது விடுதலை நாளில் கிளிநொச்சியிலிருந்து தலதா மாளிகைக்கு பேருந்து விடுவோம் என்று சிங்கள மமதைக்கு மூக்குடைக்க கிளிநொச்சியை தாக்கி நகரின் முற்பகுதியை கைப்பற்ற மூல காரணமாக இருந்தவன் வீரமணிதான். ஓயாத அலை 2 கிளிநொச்சி தளத்தை தாக்கி அளிக்க வேவு தொடக்கம் சமரில் மையத்தளத்திற்கான தாக்குதல் வரை முக்கிய பங்கெடுத்த வீரமணிக்கு கிளிநொச்சி விடுதலையில் உரிமையுண்டு. 90 பின் வன்னியில் அவன் காணாத போர்க்களமும் இல்லை, இவன் வேவு பார்க்காத படைத்தளமும் இல்லை. வீரமணி அண்ணியோட வேவுக்கு போறதென்றால் எந்த பதட்டமும் இல்லை. படுத்தால் எழுந்தால் நின்றால் நடந்தால் ஒரே பகடிதான். சாகிறதென்றால் மனுஷன் சீப்பு காட்டி போட்டுதான் சாவான். சொல்லிவிட்டு வானத்தை பார்த்தான். சே, வீணாக இழந்துட்டான் என்றான் வேதனையோடு. வீரமணியோடு நின்றவர்கள் கதை கதையாக சொல்வார்கள். வீரமணி இல்லை என்றது மனதில் ஒட்டிக்கொள்ளவே மறுத்தது. அவர்கள் சொல்வதை கேட்டால் போர்க்களத்தில் வீரமணியை சாகடிப்பது சாவுக்கு முடியாத காரியம் என விளங்கும். வீரமணியின் பலம் என்னவென்றால் அவனுக்கு ஆமியை தெரியும் என்பதுதான். ஆமி எப்போது என்ன செய்வான், என்ன செய்ய மாட்டான், பலம் என்ன, பலவீனம் என்ன, எந்த நேரம் என்ன தீர்மானம் எடுப்பான் என்பது வீரமணிக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அவன் எதிரி தளங்களுக்குள் வாழ்ந்த காலம் அதிகம். ஆமிக்காரனின் அந்தரங்கமான கசமுசாக்களையும் வப்பு கதையாக்கி எப்போதும் தன்னை சுற்றி சிரிக்கும் கூட்டத்தை வைத்திருப்பான். இவனது வேவு திறமையையும் சண்டையில் தன் அணியினரை துணிச்சலும் நம்பிக்கையும் கொண்டவர்களாக வழிநடத்தும் ஆளுமையையும் பார்த்த மூத்த தளபதி பிரிகேடியர் தீவன் அவனை ஒரு போர்முனை தளபதியாக தலைவருக்கு அறிமுகம் செய்தார். ஓயாதலை 3 ஒட்டி சுற்றானில் தொடங்கிய போது தன் அணி போராளிகளோடு புறப்படு தளத்தில் வைத்து வீரமணி கதைத்தான். படியல் நான் உண்ட சொல்லித்தாரன், ஞாபகம் வச்சிருங்கோ. தடையல உடைச்சு கொண்டு ஆமீண்ட காப்பரனுக்கு குதிச்ச உடனே அத்த உசப்பாங்கண்டு பலத்து கத்துங்க. ஆமி கைய தூக்கலையண்டால் குண்ட இறஞ்சிட்டு சுட்டு பொசுக்குங்க. ஞாபகம் வச்சிருங்கோ, ஆமிய சரணடைய சொல்றதுக்கு அத்த உசப்பாங்க என்று சொல்ல வேணும். இப்படி சண்டை தொடங்கவும் பொதுவாக போராளிகளிடம் இருக்கக்கூடிய இனம்புரியாத பதட்டம் அழுத்தம் என்பனவற்றுக்கு பதிலாக ஆர்வத்தையும் துணிச்சலையும் தூண்டிவிடும் உளநுட்பம் வீரமணிக்குத்தான் கைகூடி வரும். வீரமணி புகழ்வூத்த சார்ல்ஸ் ரெனி சிறப்பு படையணியின் துணைத் தளபதியானான். பின்னர் அந்த படையணியின் சிறப்பு தளபதியுமானான். 1990 மாங்குளத் தாக்குதலில் காவும் குழுவாக முதல் பங்கேற்றவன். 2001 தீச்சுவாரையில் சிறப்பு தளபதியாக தன் 50வது களத்தை கண்டான். தன் உடலில் 8 தடவை காயமுற்றான். இறுதியாக நாகர்கோயில் களமனைக்கு பகுதி தளபதியாக இருந்தபோது போராளிகளை பார்க்க பலகாரம் கொண்டு செல்லும் மக்கள் முன் வீரமணி பேசினான். சரத் பொன்சேகாவின் ஜால் தளபதி பதவியை முதல் பறிச்சது நான் தான். இந்த பட தளபதி பதவியிலிருந்து சண்டைக்கு திமிர்றார். சண்டையை தொடங்கினால் இவரை ராணுவத்தை விட்டே கலைக்க வைப்பன். வெயில் சரியாக காய்ந்திராத ஒரு பின்னேற பொழுது மக்களும் போராளிகளும் கிளிநொச்சி பண்பாட்டு மண்டபத்தில் திரண்டிருக்க வீரமணியை பேழையில் படுத்தியவாறு தூக்கி வந்தார்கள். விடுதலை போரில் 50 போர்க்களங்கள் கண்ட ஒரு அசகாய வீரன் அமைதியாய் படுத்திருந்தான். எந்த இரக்கமும் தர்மமும் இல்லாமல் மகத்தான ஒரு போர் வீரனை கடற்கரையில் வைத்து வீழ்த்தி விட்டது சாவு. நடமாடும் ஒரு வேவுக்கல் உரி சத்தம் இல்லாமல் நொறுக்கப்பட்டு விட்டது. புதைகுழிக்கு மண் போட்டு எல்லாம் முடிந்தது, இனி வீரமணி வரமாட்டான் என்று மனம் உரைத்தது. ஆனால் வன்னிக்களத்தில் நின்ற சிங்கள படையை பொறுத்தவரை இரவில் தங்கள் தளங்களில் அலைந்து திரியும் மெல்லிசும் ஓரல் முகமும் இளைய வயசும் மினுமினுங்கும் கண்களும் கழுத்தில் ஒரு நீல வெள்ளைப்பல்லும் கொண்ட மாயப்பிசாசு சுட எத்தனைத்தால் அத்த உசப்பாங்கன்று கீச்சிட கத்திவிட்டு மாயமாய் குண்டை வெடிக்க வைத்து மறைந்து போகும் மர்ம பிசாசு செத்துப் போய்விட்டது. பிசாசுக்காக புக்கிவிடம் மந்திரித்து கழுத்தில் கட்டிய தாயத்தினி தேவையில்லை என்று அவர்கள் ஆறுதலடைந்திருக்க கூடும். ஆம், எங்கள் வீரமணி நினைவுகள் என்றும் தமிழ் மக்கள் மனதில் நிறைந்திருக்கும். லெப்டினன்ட் வீரமணியின் மாவீரமகுடம் கேட்டோம்.